ஆதாம் தன் மனைவியுடனான பரஸ்பர உறவையும் தேவனுடைய சிநேக சகவாசத்தையும் மகிழ்ச்சியாய் அனுபவித்தான். அவனுடைய வேலையும் நிறைவானதாக இருந்தது. அவனது வாழ்க்கை முழுவதுமே ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமானதாக இருந்தது. ஆனால் விரைவிலேயே தோட்டத்தை விற்று வெளியேற்றப்பட்டு முற்றிலும் வேறுபட்டதொரு சூழலில் மிகுந்த சிரமங்களுக்கிடையில் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டியவனாக ஆதாம் காணப்பட்டான். மனுஷனும் மனுஷியும் தேவன் தங்களை ஆசீர்வதித்திருந்த இடத்திற்கு திரும்பி வர வழியேயின்றி அதற்கு புறம்பாகிவிட்டனர். அவர்கள் வேதனை, பயம் மற்றும் குற்ற உணர்வு ஆகியவற்றை அனுபவித்தார்கள். மேலும் அவர்கள் அதன் பின்பு தேவனை காணவே இல்லை. ஏதோ பயங்கரமான தவறு நடந்துவிட்டது. ஆதியாகமம் 3 அதை பற்றி நமக்கு சொல்லுகிறது. பாடம் 2, சாபம். ஆதியாகமம் 3 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தீமையின் பிறப்பிடம் பற்றிய முழுமையானதொரு விளக்கத்தை வேதாகமம் நமக்கு எப்போதுமே தருவதில்லை. ஆனால் அது பிசாசானவன் ஒரு தேவதூதனாக இருந்து பெருமையினால் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தேவனுடைய ஸ்தானத்தை அபகரிக்க முயற்சித்தவனாக மாறினான் என்பதை சுட்டி காட்டுகிறது. சாத்தானின் கீழ்ப்படியாமை அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கப்படவும் பூமிக்கு விழத்தள்ளப்படவும் வழிவகுத்தது. இவ்வாறாக மனித வரலாற்றின் தொடக்கம் முதலே தேவனுடைய கிரியைகளை அழிக்க வேண்டுமென்றே சத்ரு ஒருவன் முனைப்புடன் நின்று கொண்டிருந்தான். சாத்தான், பிசாசு அல்லது பொய்க்கு பிதா என்று பொதுவாக அறியப்பட்டிருந்த இந்த சத்ருவானவன் மனித இனத்தையே தனது கீழ்ப்படியாமின் கீழ் கொண்டு வர பெரும் முயற்சி செய்தான். அதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீமை குறித்த அனுபவத்தை அறிமுகப்படுத்துவதே அவனுடைய முதல் இலக்காக இருந்தது. ஒரு நல்ல பயிற்சியாளர் எதிராளியின் விளையாட்டு உபாயங்களை ஊன்றி கவனித்து அதை கொன்று ஆற்றல் மிக்கதொரு எதிர் விளையாட்டுக்கு தன்னுடைய அணியை ஆயத்தப்படுத்த திட்டமிடுவார். ஏதேனில் சாத்தான் தனது மிக சிறந்த யுக்திகளை பயன்படுத்தினான். இந்த யுக்திகளை நீங்கள் அறிந்து கொண்டாலே உங்களால் அவற்றை எதிர்த்து தற்காத்து கொள்ள முடியும். சாத்தானின் முதல் உபாயம் ஒரு கேள்வியை தொடுப்பது. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆதியாகமம் 3:1. தேவன் எளியதொரு கட்டளையை கொடுத்திருந்தார். அதை குறித்து கேள்வி கேட்பதே சாத்தானின் முதல் செயல்பாடாக இருந்தது. தேவன் சொன்னதை கேள்வி கேட்பதன் மூலம் கர்த்தருடைய கட்டளையை எளிதாக அலட்சியம் செய்ய மனுஷனுக்கும் மனுஷிக்கும் சாத்தான் வழிவகுக்கிறான். உங்களை பாவம் செய்ய வைக்க சாத்தான் சோதிக்கும் போதெல்லாம் குழப்பத்தை உருவாக்குவதே அவனுடைய முதல் உபாயமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் செய்ய விரும்பும் பாவம் மெய்யாகவே தேவனால் தடை செய்யப்படவில்லை என்று ஆலோசனை தருவான். அல்லது வேதாகமம் இக்காரியத்தை பற்றி அவ்வளவு உறுதியாக ஏதும் கூறவில்லை என்றாவது சொல்லி பார்ப்பான். இப்படி செய்வதால் உங்களது எதிர்க்கும் ஆற்றலை மட்டுப்படுத்த முயற்சிப்பான். 2 உபாயம் துணிகரம். பாவம் மரணத்தில் போய் முடியும் என்று தேவன் தெளிவுபடுத்தியிருக்க சாத்தானோ பாவத்தின் விளைவுகள் பெரிதும் மிகைப்படுத்தப்பட்டிருப்பதாக காண்பித்து நீங்கள் சாகவே சாவதில்லை என்று பெண்ணிடம் ஒரு யோசனையை முன்வைக்கிறான். இந்த உபாய தந்திரம் எதை நோக்கி செல்கிறது என்று அறிவது ஒன்றும் கடினமானதல்ல. அவன் தேவ கிருபையின் மீது ஸ்திரீயானவள் துணிகரம் கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறான். அவன், அதுதான் தேவன் உங்களை நேசிக்கிறாரே, பிறகு எப்படி தீமையானதை அவர் உங்களுக்கு அனுமதிக்க முடியும் என்று கேட்பான். பாவம் செய்ய சாத்தான் உங்களை தூண்டும் போது நீங்கள் இதை செய்துவிட்டு இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆலோசனை தருவதன் மூலம் உங்கள் எதிர்க்கும் திறனை மட்டுப்படுத்துவான். 3 உபாயம் சுய ஆதிக்கம். ஆதாமும் ஏவாலும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் அதைவிட ஒருபடி மேலான சிறந்த நிலைக்கு அவர்களால் போக முடியும் என்று சாத்தான் ஆலோசனை வழங்குகிறான். உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். இதுதான் எதிரியின் உபாய தந்திரங்களுள் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. அவன் ஏதோ நம்மை பற்றிய உயரிய நோக்கம் வைத்திருப்பதால் அல்ல, மாறாக தேவன் மீது அவன் கொண்டுள்ள ஆழ்ந்த வெறுப்பின் காரணமாகவே நாம் தேவனுக்குரிய இடத்தை பிடிக்க வேண்டுமென்று நமக்கு பரிந்துரைக்க ஆவலாயிருக்கிறான். நன்மை எது தீமை எது என்று சொல்ல நமக்கு தேவன் தேவையில்லை என்று ஆலோசனை வழங்குவதால் நமது சுய பெருமையை கவரும் ஒரு அறைகூவலை அவன் விடுக்கிறான். அவனுடைய செய்தி இன்றும் உங்களுக்கு நீங்களே தான் தேவன், எது சரியானது என்பதை தீர்மானிப்பதும் நீங்களே என்பதேயாகும். தேவனுடைய அனைத்து கட்டளைகளையும் போலவே அவரது முதல் பிரமாணமும் அவருடைய அன்பின் அற்புத வெளிப்பாடாக இருந்தது. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். தேவன் அனைத்தையும் நன்மையாகவே செய்தார். அவ்வாறே இந்த மரத்திலிருந்து புசிக்க வேண்டாம் என்று ஆதாமிடம் அவர் சொன்னதும் அவனது பாதுகாப்புக்காகவே. தேவன் இப்படி யோசித்து ஆதாமிடம் சொல்லியிருக்கலாம், ஆதாமே, நீ ஏற்கனவே நன்மை பற்றி அறிந்திருக்கிறாய், ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தில் தீமை எனப்படும் மற்றொரு உண்மை உண்டு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நீ அதை ஒருபோதும் அனுபவிக்க நான் விரும்பவில்லை, ஆகவே இந்த மரத்திலிருந்து புசிக்காதே. ஆனால் ஆதாமும் ஏவாலும் இந்த தீமை பற்றிய அறிவு தங்களுக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்றே எண்ணினார்கள். ஆகவே நாமும் அப்பொழுது முதல் அதனுடனேயே வாழ்ந்து வருகிறோம். தேவ சமூகத்தில் தீமைக்கு இடமே இல்லை. எனவே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை தடுத்து காவல் செய்ய கேருபீன்கள் எனப்படும் தேவ தூதர்களை தோட்டத்தின் நுழைவாயிலில் வைத்தார். ஆதாமும் ஏவாளும் தேவ ஆசீர்வாதத்தின் ஸ்தலத்திற்கு புறம்பே இருந்தார்கள். அவர்களது பரிபூர்ணமான திருமண வாழ்க்கை மிகுந்த சிரமத்துக்குள்ளானதுடன் அவர்களுடைய வேலையும் வெறுப்புக்குரியதாயிற்று. அவர்கள் வேதனை, பயம் மற்றும் நஷ்டத்தை அனுபவித்தார்கள். மேலும் மரணம் அவர்களால் இனி ஒருபோதும் தவிர்க்கவே முடியாத ஒரு பயங்கரமான உண்மையாக இருந்தது. அனைத்திலும் மோசமானது எதுவெனில், அவர்கள் தேவனிடமிருந்து புறம்பாக்கப்பட்டு உலகத்தில் தனித்து விடப்பட்டார்கள். பரதேசத்தை இழந்து போனதுடன் பரதேசத்துக்கு மீண்டும் திரும்பக்கூடிய வாய்ப்பையும் இழந்து விட்டார்கள். தேவன் ஆதி பெற்றோரை வெளியே துரத்திய பின் அவர் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். முன்னும் பின்னுமாக சுழன்று பிரகாசிக்கும் சுடரொளி பட்டயமானது தேவனுடைய நியாய தீர்ப்பை பறைசாற்றுகிறது. அதற்கு தப்புவதோ அதை தவிர்ப்பதோ சாத்தியமற்றதாயிருந்தது. இந்த காட்சி ஆதாமை பயமுறுத்துவதாக இருந்திருக்க வேண்டும். மனிதனின் நிலை குறித்து வேதாகமும் கண்டறிந்திருப்பது இதுவே. நமக்கு தீமை பற்றிய அறிவு இருக்கிறது, அத்துடன் நாம் தேவ சமூகத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டுள்ளோம். நம்மால் இந்த தீமை பற்றிய அறிவிலிருந்து விடுபடவும் முடியாது, தேவனுடைய பரதேசத்துக்கு திரும்பவும் முடியாது. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த அந்த நாளிலே நம்பிக்கை ஆரம்பமாயிற்று. அதுவும் ஒரு சாபத்துடனே தொடங்கிற்று. தேவன் சர்ப்பத்தை பார்த்து நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றார். சாபம் என்பது ஒரு நபரையோ ஒரு காரியத்தையோ அழிவுக்கு ஒப்பு கொடுக்கும் கடவுளின் ஒரு பிரகடனம் ஆகும். ஆகவே தேவன் சர்ப்பத்தை சபித்தபோது தீமை நிலை நிற்காது என்பதையும் சாத்தானுக்கு அதிகாரம் ஏதும் இல்லை என்பதையும் அவர் அறிவிக்கலானார். இறுதி தீர்மானம் சாத்தானுடையதாக இருக்காது. ஆதாமும் ஏவாலும் இந்த செய்தியை கேட்டதும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். தீமையின் மீதான தேவ சாபத்திற்காக நாம் அவருக்கு நன்றி கூறலாம். தீமையின் மீது தேவன் சாபமில்லாவிடில் நாம் தீமை பற்றிய அறிவுடன் நிரந்தரமாக சிக்கியிருப்போம். ஆனால் இந்த சாபம் நம்பிக்கையின் வாசலை நமக்கு திறந்திருக்கிறது. தேவன் தீமையை அழிவுக்கு ஒப்புக்கொடாமல் விட்டிருந்தால் வேறு யாரால் அது கூடும்? மனித வரலாற்றின் முழுவதிலும் நாம் முயற்சித்து தோற்றுவிட்டோம். நமது செய்திகளில் தொடர்ந்து வன்முறையும் துஷ்பிரயோகமே மேலோங்கி இருக்கின்றன. நம்மால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. ஆனால் தேவன் சாத்தானை நோக்கி, நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றார். அந்த நொடி பொழுதிலிருந்தே நமது எதிரியானவனுக்கு அழிவுதான் முடிவென்று நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. அதன் பின்பு தேவன் இரண்டாம் சாபத்தை கூறினார். அவர் மனிதனின் பக்கமாய் திரும்பி, சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது ஆதாம் மூச்சை பிடித்து கொண்டு நின்றிருந்திருக்க வேண்டும். தேவன் சர்ப்பத்தை சபித்த கையோடு அந்த பயங்கரமான வார்த்தையை பேசும்படியாக இப்பொழுது ஆதாமே நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார். ஆதாம் தான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடப்போவதாக நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் ஆச்சரியத்துக்குள்ளாகும்படியாக ஆதாமிடம், நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கூறுவதற்கு பதிலாக, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் கூறினார். தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானவற்றுள் ஒன்றே நாம் இங்கே கண்டு கொள்கிறோம். அவர் தீமையை அழித்து விடுவதாக அறிவிக்கும் அதே நேரத்தில் சாபமானது ஆண் அல்லது பெண்ணின் மீது நேரடியாக விழாமல் பூமியின் மீது விழும்படிக்கு அவர் அதை திசை திருப்பிவிட்டு அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட இடம் உண்டாக்குகிறார். தேவன் நீதிபரர். சாபமும் எப்படியாவது நிறைவேறியாக வேண்டும். எனவே ஏற்ற காலத்தில் தேவன் தமது குமாரனை அனுப்பி நமது பாவத்தின் சாபத்தை அவர் மீது திருப்பினார். சிலுவை என்பது அதுதான். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். ஒரு நாள் கிறிஸ்துவின் வெற்றி பலன் இவ்வுலகம் முழுவதையும் மறுரூபப்படுத்தும். சாபத்தை பூமியின் மீது திசை திருப்பியதால் தேவன் படைப்பனத்தையும் மாயைக்கு உட்படுத்தி உள்ளார். எனினும் அவர் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்று வாக்குத்தத்தமும் செய்திருக்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்திடம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பகை என்பது மனித வரலாற்றின் தலைமுறைகள் தோறும் தீமைக்கெதிராக விடாப்படியாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் யுத்தத்தை சுருக்கமாக குறிக்கிறது. நாம் எப்பொழுதும் தீமையிலிருந்து விடுபடவே முயற்சிக்கிறோம். ஆனால் விரக்தி, வேதனை, வியாதி மற்றும் மரணம் ஆகியவற்றை அனுபவித்து கொண்டு வருகிறோம். நாம் தீமை பற்றிய அறிவுடன் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இரட்சகர் ஒருவர் வந்து தீயவனுக்கு எதிராக பெரியதொரு யுத்தத்தில் ஈடுபடுவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் சத்ருவின் தலையை மிதித்து நசுக்குவதன் மூலம் அவனுக்கு மரண அடி கொடுப்பார். இந்த காரியம் நடக்கும்போது சத்ருவானவன் தன்னை நசுக்கிய குதிங்காலை தீண்டுவான். ஒரு விஷப்பாம்பின் தலையை மிதித்து கொண்டு நிற்பதாக கற்பனை செய்யுங்கள். அது உங்களை கடித்து ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் காயப்பட்ட உங்கள் பாதம் பாம்பின் மீது உறுதியாக அழுந்தி நின்று அதற்கு அழிவை ஏற்படுத்துகிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாக சத்ருவின் மீது மரணத்துக்கு ஏதுவான கொடுங்காயத்தை ஏற்படுத்தி அவனது அதிகாரத்திலிருந்து ஆண்களும் பெண்களுமான அனைவரும் விடுவிக்கப்படுவதற்கான வழியை திறந்தார். தீமையின் வல்லமையை மேற்கொள்வதற்கு மாத்திரமல்ல, பரதேசத்துக்குள் திரும்பிச் செல்லும் பாதையை நமக்கு திறந்து விடுவதற்காகவுமே கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தார். தேவனுடைய பரதேசத்துக்கு வெளியே நின்று கொண்டு கேருபீன்களையும் நியாயத்தீர்ப்பின் சுடுரொளி பட்டயத்தையும் திரும்பி பார்ப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தேவ சமூகத்திலிருந்து ஒருவர் வெளிவந்து உங்களுடன் நின்று கொள்கிறார். பின்னர் அவர் திரும்பி அந்த சுடரொளி பட்டயத்தை நோக்கி முன்னேறுகிறார். அதை பார்க்கும்போதே நீங்கள் பதறுகிறீர்கள். அந்த சுடரொளி பட்டயம் முன்னும் பின்னுமாக சுழன்று பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவர் அதை கிட்டி சேரும்போது அவருக்கு என்ன நேரிடும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் தொடர்ந்து நிதானமாகவும் உறுதி குலையாமலும் நடந்து முன்னேறுகிறார். அந்த பட்டயம் அவரை தாக்கி கொள்ளுகிறது. அது அவரது சரீரத்தை நொறுக்குகிறது. ஆனால் அவரது சரீரத்தை நொறுக்குகையில் அந்த பட்டயமே உடைத்து நொறுக்கப்பட்டதாய் தரையில் விழுகிறது. அவருடைய மரணத்தால் தேவ சமூகம் மற்றும் தேவ ஆசீர்வாதத்துக்குள் திரும்பி பிரவேசிக்கும் வழி உங்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். நாம் தீமை பற்றிய அறிவுடன் வாழ்கிறோம் என்றும், அதனால் தேவ சமூகத்திற்கு புறம்பாக்கப்பட்டுள்ளோம் என்றும் புரிந்து கொள்ளும்போதுதான் நாம் நமது உலகத்தை குறித்து அறிந்து கொள்ள ஆரம்பிக்கவே முடியும். ஆனால் தேவன் நம்மை கைவிடவில்லை. தீமையுடனான நம் தொடர் போராட்டத்திற்குள் அவர் தம் குமாரனை அனுப்பினார். சிலுவையில் அவர் மரித்ததின் மூலமாக அவர் சத்ருவின் வல்லமையை உடைத்து தேவ சமூகம் மற்றும் தேவ ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்தார்.